இதயமணியின் ஓசை, ஆண்டவர் குரலின் ஓசை அழைக்கின்றார் அன்புடனே. ஆண்டவர் இல்லம் செல்லும் ஆலயமணியின் ஓசை, ஆண்டவர் குரலின்
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் தேவ ஆசீர்வாதத்தையும் உரித்தாக்குகிறேன். இன்றைய நாளில் நம்முடைய அகில உலக திருவவை வனத்துறவியான புனித வனத்த அந்தோணியாரின் விழாவினை சிறப்பிக்கிறது. இந்த அந்தோணியார் நம் அனைவருக்குமே மிகவும் பரிச்சயமானவர். நம்முடைய ஆலயங்களிலும் நாம் வாழ்கின்ற பகுதிகளிலும் அதிகமான குருசடிகளும் கிளை கோவில்களும் பொதுவாகவே அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த நாளில் கூட இறை வார்த்தையினுடைய பின்னணியில் வனத்து அந்தோணியாருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமான பாடமாக அமையிருக்கிறது. நாம் அவருக்கு விழா எடுக்கிறோம், அவருக்கு பொங்கல் இடுகிறோம். இருந்தாலும் எதையெல்லாம் தன்னுடைய வாழ்நாளில் அவர் கடைபிடித்து நாம் கடைபிடிக்க வேண்டுமென சொல்லி நமக்கு அவர் கற்பித்தாரோ அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னெடுப்பதுதான் அவருக்கு நாம் செலுத்துகின்ற உண்மையான நவநாளும் மரியாதையும் வணக்கமுமாய் அமையும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு திறந்த மனதோடு இறை வார்த்தைக்கு நாம் முழுமையாய் செவிமடுத்து அவர் தன் வாழ்க்கை வழியாக நமக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் தொடர்ந்து கடைபிடிக்க இந்த திருப்பள்ளியினுள் வழியாக நாம் இறைவனிடத்திலே வரங்களை வேண்டுவோம். முழுமையாய் இந்த பள்ளியினுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்கும் தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பலவீனங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்தும் நம் வானக தந்தையிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
என்னை மன்னியும் என் பிதாவே, என்னை மன்னியும் இயேசுவே, என்னை இரட்சியும் இயேசுவே, என்னை இரட்சியும் என்னை பலப்படுத்தும்.
மன்றாடுவோமாக, என்றென்றும் வாழும் இறைவா, பாலை நிலத்தில் வியத்தகு முறையில் உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட துறவு மடத்து தலைவரான புனித அந்தோணியாருக்கு அருளினீரே. நாங்கள் எங்களை மறுத்து உம்மையே அனைத்துக்கும் மேலாக என்றும் அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு ஆசீர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
தூய பவுல் அடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 6 இறை வசனங்கள் 10-13 முடிய மற்றும் 18. நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியிலுள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்து கொள்ளுங்கள். எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுக்களையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
Thank you.
நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 16-26 முடியும். அக்காலத்தில் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்ன ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர், எவற்றை என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நடம், மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் இயேசுவிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாகச் சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாதும், ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் நண்பிற்குரியவர்களே, நற்செய்தியில் நாம் கேட்டபடி இந்த இறுதி வார்த்தைகளை நாம் யோசிப்போம். அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும்? அதற்கு இயேசுவின் பதிலை பாருங்கள். இது மனிதரால் ஆகாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என சொல்லி. வனத்து அந்தோனியாருடைய நாளை நாம் இன்று சிறப்பிக்கிறோம். நம்முடைய திருவபை என்ன சொல்லுகிறது? இவருடைய இந்த நாளை ஒரு நினைவு கொண்டாட்டமாக கொடுத்திருக்கிறது. நமக்கு தேவைப்பட்டால், விரும்பினால், தேவை இருந்தால் இந்த நாளை நாம் சிறப்பிக்கலாம். இல்லை என சொன்னால் எப்பொழுதும் போல இயல்பு தின வாசகத்தை வாசித்து நாம் அந்த நாளுக்குரிய சிந்தனைகளை தியானித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு போய் இதை நம்ம பங்கில் சொல்ல முடியாது. அந்தோனியாருடைய இந்த நாள் வந்து நினைவு நாள் தான்ப்பா, இவ்வளவு பெரிய கொண்டாட்டங்கள் தேவையில்லை, பொங்கல் எடுக்க வேணாம், ஊர் கூடி சேர்ந்து இவ்வளவு ஆடம்பரமாக செய்ய வேணான்னு சொன்னால் பாதி சாமியாருங்க பங்கில் பங்கு தந்தையை இருக்க முடியாது. ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு காரணமாக அமைந்து விடும். அந்தளவிற்கு அந்தோனியார் மீது நம்முடைய கத்தோலிக்க மக்கள் அதிகமான ஒரு அன்பை பாசத்தை வைத்திருக்கிறார்கள். இது மறுப்பதற்கில்லை. ஆனால் பிரச்சனை எங்கே வருது? நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அந்தோனியார் ஒருத்தர் தான் நினச்சி. நான் கூட வாசகத்தை பார்க்கிற பொழுது மிகவும் ஒரு பிரசித்தியான ஒரு நிறுவனத்திலிருந்து ஒரு வாசக புத்தகம் கொடுத்துருக்காங்க. அதில் இன்றைக்கி நினைவு நாள் வந்து வனத்து அந்தோனியாருக்குன்னு போட்டுட்டு புகைப்படத்தை பார்த்தா அங்கே பதுவை அந்தோனியாரோட புகைப்படம் இருந்துச்சு. இன்றும் நம்முடைய மக்களுக்கு பதுவை அந்தோனியாரும் ஒருத்தர் தான், வனத்துந்தனியாரும் ஒருத்தர் தான் நினப்பு நிறையா இருக்கும். அவர் பிறந்தது வாழ்ந்தது பதுவேன்ற ஊரில், அது வரைக்கும் அவர் பதுவேந்தோனியார். அவர் அங்கேருந்து கிளம்பி வனத்துக்கு போனதுக்கப்புறம் அவர் வனத்துந்தனியாராக மாறிட்டாருன்னு சொல்லி இருவரையும் ஒன்றாக இணைத்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம் இருக்கிறது. ஆனால் உண்மையில் வனத்துந்தோனியார் என்பது வேறு, பதுவை அந்தோனியார் என்பவர் வேறு, ரெண்டு பேருமே தனித்தனி நபர்கள். நான் இப்படி தான் என்னுடைய தளத்திலே மக்கள்கிட்ட கேட்டேன், ரொம்ப சந்தோஷம் எல்லாம் விளையாடுக்குதீங்க. இந்த கொரோனா காலத்தில் கூட எல்லாம் நம்ம சமூக தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டினால் கூட நீங்கள் பக்தியோடு வந்து நீங்கள் திருவிழா எடுக்கிறீங்க அந்தோனியாருக்கு. உங்கள் அந்தோனியாரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் பொதுவாகவே எந்த புனிதருடைய திருப்பள்ளிக்கு சென்றாலும் திருப்பள்ளியின் மறைவுரை சமயத்தில் இந்த கேள்வியை கேட்பது உண்டு. உங்கள் புனிதரை நீங்கள் கொண்டாடுகிறீர்களே, உங்கள் புனிதரை பற்றி ஒரு நாலு கருத்து நல்ல கருத்தாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது, முதல் கருத்தை சொன்னாங்க, அவர் வனத்தில் வாழ்ந்தவர், அது மிக சரியானது, அது வனத்தில் வாழ்ந்தார். அடுத்து சொல்லுங்கள் அப்படின்னா, அவர் மறைக்கேள்வி எடுத்தார், அவர் இயேசுவுக்கு ரொம்ப பிடிச்சவராக இருந்தார், அவர் எல்லாத்தையும் அன்பு செஞ்சார். ஒரு கருத்துக்கு மேலே வனத்தந்தோனியை பற்றி சொல்ல முடியலை. நான் மீண்டும் அவர்களிடம் கேட்டேன், அவரை குறித்து உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லையே, பின் எதை நீங்கள் கொண்டாடப் போகிறீர்கள்? ஒரு மனுஷனை நம்ம வாழ்த்துறோன்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்கு நம்ம பாராட்டு விலை எடுக்கிறோன்னு சொன்னால், அந்த மனிதன் செய்த சாதனைகள் நமக்கு தெரிய வேண்டும், அதை முன்னிட்டு நாம் அவரை பாராட்டுவோம், அவருக்கு விழா எடுப்போம், அவரை போற்றி புகழ்வோம். இன்றைக்கி ஊர் கூடி இவ்வளவு செலவு செஞ்சு வனத்தந்தோனியாருக்கு திருவிழா எடுக்கிறீங்களே, அவர் வனத்தில் வாழ்ந்த ஒரு துறவின்ற தவிர்த்து வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால், பின்பு அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை கொண்டாடப் போகிறீர்கள்? இப்படிப்பட்ட ஒரு வெற்று அடையாளங்களும் கொண்டாட்டங்களும் மட்டும் கடவுளுக்கோ இயேசுவுக்கோ ஏன் நீங்கள் கொண்டாடுகிற அந்தோனியாருக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமான்னு கேட்டால் அங்கே ஒரே அமைதி. பின்பு அந்த மக்களிடம் சொன்னேன், எந்த ஒரு புனிதரை நாம் வணக்கம் செலுத்தினாலும் அந்த புனிதர் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை பாடங்கள் தெரியவில்லை என சொன்னால் அவருக்கு நாம் செலுத்துகின்ற வணக்கம் கூட அது முறையானதாக இருக்காதுன்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு பார்வையில் தான் இன்றைய நாளில் நாம் வனத்தந்தோனியாரை குறித்து தியானிக்கிற முதல் வாசகத்தில் மிக அழகாக எபேசியர்னு சொல்கிறது. பாருங்களேன், நீங்கள் தீய சக்திகளுக்கு எதிராக, அலைகளுக்கு எதிராக, இருளின் ஆதிக்கத்துக்கு எதிராக நீங்கள் போராட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தவர் தான் வனத்து அந்தோனியார். நற்செய்தியோட பாருங்களேன், எல்லாத்தையும் விட்டுவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு கடவுளை பின்பற்றுங்கள், உங்கள் செல்வத்தை நீங்கள் மண்ணகுத்தி அல்ல நீங்கள் விண்ணுலகில் சேர்த்து வைங்கள் சொல்கின்ற வார்த்தையின்படி தன்னை அமைத்து கொண்டவர் தான் வனத்தந்தோனியார். அவர் என்ன சொல்லுகிறார்? முதலில் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நாளில் தன்னோடு இருந்த தன் சக சகோதரர்களை பார்த்து இப்படியாக சொன்னாராம், நண்பு பிள்ளைகளே, நீங்கள் என்னை இந்த மண்ணில் புதைத்து விடுங்கள், ஆனால் நான் உங்களோடு இருந்த காலத்தில் சொன்ன காரியங்களை நீங்கள் ஒரு நாளும் புதைத்து விடாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடியுங்கள் என சொல்லி. இந்த வார்த்தை அவரோடு இருந்த சகோதரர்களுக்கு மட்டுமல்ல, இன்று அவரை கொண்டாடுகிறோமே உலகெங்கும் இருக்கிற அவருடைய பக்தர்களுக்கும் பொருந்தும். என்னை மண்ணில் புதைத்து விடுங்கள், ஆனால் நான் சொன்னதை என்னிடத்தில் நீங்கள் கண்டதை மண்ணில் புதைத்து விடாமல் நீங்கள் அதை கடைபிடியுங்கள் என சொல்லி. விழா எடுக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாம் முதலில் அவர் என்ன சொன்னார் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்ன சொன்னாரோ அதை தியானிக்க வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டாடுவது தான் உண்மையான கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தை ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் வெளிப்படையாக கொண்டாட வேண்டும். அப்படியாக பார்க்கையில் முதல் முதலில் அவருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என சொன்னால், அவர் நன்மையானவரை நாடி சென்றார், அந்த நன்மையானவரை எல்லா மக்களும் நாட வேண்டும் என சொல்லி அவர் ஆர்வத்தோடு இருந்தார். ஒரு முறை நம்முடைய வனத்தந்தோனியாரை சந்திப்பதற்காக இரண்டு கிரேக்க ஞானிகள் வருகிறார்கள். ஞானிகள் வந்தோம், அந்தோனியார் கேட்குறாரு, இந்த முட்டாளை சந்திப்பதற்கு நீங்களே வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை, நீர் மூடர், நீர் முட்டாள்னு யார் சொன்னான், நீர் உண்மையில் மிகச்சிறந்த ஞானி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, உண்மையில் நான் ஞானியாக இருந்தால் நீங்கள் அனைவரும் என்னை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு அந்த கிரேக்க ஞானிகளுக்கு அந்தோனியார் அறிவுரை சொன்னான். நான் உங்களை நாடி வந்திருந்தால் ஒருவேளை உங்களிடத்தில் இருப்பதை நான் பின்பற்ற வேண்டும், ஆனால் நீங்களோ என்னை நாடி வந்திருக்கிறீர்கள் அப்படி என சொன்னால் நான் யாரை பின்பற்றுகின்றனோ நீங்களும் அவரை பின்பற்ற வேண்டும், நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என சொல்லி தன்னை நோக்கி வந்த அந்த கிரேக்க ஞானிகளுக்கு வனத்தந்தோனியார் அறிவுரை கொடுத்தார். நமக்கும் அவர் கொடுக்கின்ற பாடம் அதுதான். இன்றைய நாளில் விழா எடுப்பதற்காக, பொங்கல் செய்வதற்காக நீங்கள் என்னை நோக்கி வருகிறீர்களே, நான் யாரை பின்பற்றி சென்றேனோ அவருக்கு பின்னால் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய வனத்தந்தோனியாரின் அறிவுரையாக இருக்கும். ஆனால் பொதுவாக இந்த விழா எடுக்கிறோம், விழாவுக்கு முன்னாடியும் சரி விழாவுக்கு பின்னாடியும் சரி, நிறைய ஆண்கள் கலந்துப்பாங்க, முடிச்சுடும் எங்கே போவாங்க? நந்துனியார் யாருக்கு ஆராதனை செஞ்சோம் இயேசுனக்கே கிடையாது. எப்போ கடை மூடும், சீக்கிரமாக கடைக்கு போகணும். உண்மையான கொண்டாட்டம் கிடையாது. அவருக்கு பொங்கல் வைப்பதால் மட்டும் நாம் செலுத்துகின்ற வணக்கத்தை எடுத்துக்கொள்ளப் போவதே கிடையாது. தன்னை நோக்கி வந்த ஞானிகளுக்கு அவர் சொன்ன அறிவுரை என்ன? நான் யாரை பின்பற்றுகின்றனோ அவரை நீங்கள் பின்பற்றுங்கள், என்னை போல நடங்கன்னு சொன்னார். ஆக நாம் அவருடைய நன்மையானவரை நாம் நாடுகின்ற பொழுதுதான் அவருக்கு செலுத்துகின்ற உண்மையான வணக்கமாக இருக்கும். ரெண்டாவது அவர் என்ன சொல்லுகிறார்? நாம் எதிர்த்து போராட வேண்டும்னு சொல்லுவார். நம் ரோமியர் புத்தகத்தில் படிக்கிறோம், ரோமியர் நூல் 8:35 வசனத்தில் பவுல் ரொம்ப அழகாக எழுதுவார். கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து நம்மை எது பிரிக்கும்? வேதனையா, நெருக்கடியா, நோயா, பிணியா, மரணமா, எதுவுமே பிரிக்க முடியாது எழுதுவார். பணத்தந்தனியோட வாழ்க்கையில் அவர் அதை அப்படியே பின்பற்றினார். என்ன செய்கிறார் அவர்? நான் கல்லறைக்கு செல்கிறேன், அப்பப்போது நீ எனக்கு சாப்பாடு கொண்டுவான்னு சொல்லிட்டு தன் நண்பரிடம் சொல்லிட்டு அவர் கல்லறைக்கு போகிறார். கல்லறையை திறந்துவிட்டு உள்ளே சென்று விட்டு கல்லறை கதவுகளை மூடச் சொல்லுகிறார். அவர் அங்கே தனிமைகளை கடவுளிடத்தில் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிப்பதை என்ன செய்கிறது? அவளுக்கு எதிராக முதல் வாசகத்தில் நாம் எபேசிய நூலில் படித்தபடி அழகை அவருக்கு எதிராக சதி செய்கிறது. அவருக்கு மிகுந்த துன்பங்களை, வேதனைகளை கொடுக்கிறது. அவருக்கு அடி வேதனை, மிக கஷ்டப்படுறார் அந்தோனியார். அடுத்த நாள் நண்பர் அவரை பார்ப்பதற்காக வருகிறார். நம்முடைய வனத்துறையினர் செத்த பிண மாதிரி கிடக்கிறார். அவரை தோளில் சுமந்து கொண்டு ஊருக்குள்ளே கொண்டு போயிட்டு அவருக்கு வைத்தியம்லாம் பண்ணதுக்கப்புறம் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. ஒரு இரவு வேளையில் எல்லாரும் தூங்குறாங்க, தன் நண்பன் மட்டும் முழித்து இருக்கிறார். நண்பரே, என்னை மீண்டும் அந்த கல்லறை கொண்டு போய் விட்டுரு. அந்தோனியோட வார்த்தையை நண்பரால் மீற முடியவில்லை. அப்படியே தூக்கி கொண்டு போய் கல்லறையில் விடுகிறார். கல்லறையில் விடுகின்ற பொழுது இப்படியாக அந்தோனியார் சொல்லுகிறாராம், அந்தோனியார் நான் எங்கே இருக்கிறேன், அழகையே நீ எங்கே சென்று விட்டாய்? உன் வேதனைகளை அதிகமாக கொடு. நீ எவ்வளோ வேதனைகளை எனக்கு கொடுத்தாலும் நான் கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிற அன்பிலிருந்து ஒரு நாளும் என்னை நீ பிரிக்கவே முடியாது என சொல்லி வனத்தந்தோனியார் அழகையிடம் சொல்கிறார். அப்படியே பவுலுடைய வார்த்தைகள் தான் இவர் தன் சொந்த வார்த்தையில் பயன்படுத்துகிறார். என்னை அடிக்கிறாயா, உதைக்கிறாயா, வேதனை கொடுக்கிறாயா, மரணத்தினுடைய வாசற்படியில் நிறுத்தினாலும் கூட நீ என்னை ஒரு நாளும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லுகிறார். ஆனால் அழகை சும்மா இருக்குமா? எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்னு சொல்லிட்டு இன்னும் தன்னுடைய வேதனையினுடைய ஆழத்தை அதிகப்படுத்துகிறது. எல்லாம் சேர்ந்து வந்து அவர் தங்கியிருந்த கல்லறையிலே ஒரு மிகப்பெரிய நில அதிர்வு போல உண்டாக்கி இவரை அச்சுறுத்துகின்றன. ஏகப்பட்ட ஒரு காட்டு விலங்குகள் போல, மிருகங்கள் போல உருவம் எடுத்து அழகிகள் எல்லாம் பணத்து அந்தோனியாரை வேதனைக்குட்படுத்திய பொழுது அப்பொழுதும் அந்தோனியார் மனம் தளராமல் சொல்லுவார், உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் நீங்கள் தனியாக என்னை எதிர்கொள்ளுங்கள். உங்களுக்கு துணிச்சல் இல்லை, ஏனென்ன சொன்னால் என் கடவுள் உங்களிடமிருந்த ஆற்றலையும் வல்லமையும் எடுத்து விட்டார். உங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. அதனால் தான் நீங்கள் கூட்டமாக சேர்ந்து வந்து நீங்கள் என்னை எல்லாம் கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிக்க பார்க்கிறீர்கள். நீங்கள் எப்படி வந்தாலும் உங்களால் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் உங்களிடத்தில் கடவுள் இல்லை, அந்த கடவுள் என்னோடு இருக்கிறாருன்னு சொல்லி வனத்தந்தோனியார் அந்த அழகிடத்தில் சொன்னார். இதை பார்த்து கடவுள் கூட வனத்தந்தோனியிடத்தில் இப்படியாக சொன்னதால் அவரே பதிவிடுகிறார், அந்தோனியாரே நீ எதிர்த்து போரிடுவதற்காக நான் காத்திருந்தேன், நீ எதிர்த்து போரிட்டாய், ஆகவே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உனக்கு நான் உதவியாளராக என்னாலும் இருப்பேன். உன்னுடைய புகழை இந்த உலகின் எத்திக்கும் பரவச் செய்வேன் சொல்லி அவர் ஆண்டவரிடத்தில் கூட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார். எப்படியாக தன்னை அழகை கடவுளுடைய இயேசுவினுடைய அன்பிலிருந்து பிரிப்பதற்கு சூழ்ச்சிகளை மேற்கொண்ட பொழுது அத்தனை வேதனைகளையும் தாங்கிக் கொண்டவராய் கிறிஸ்துவின் அன்பிலே அவர் நிலைத்திருந்தார். ஆகவேதான் கடவுள் அவருக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நான் உனக்கு உதவியாளராக வருவேன், உன்னுடைய புகழ் எத்திக்கும் பரவும் என சொல்லி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், செவ்வாய்க்கிழமைனா அந்தோனியார் நவநாளுக்கு போயிடுறோம், மறக்காமல் புத்தகத்தை பார்க்காம கூட ஜபத்தை சொல்லுவோம். ஆனால் ஒரு சின்ன வேதனை வந்தால் போதும், எப்படி இந்த நாடோடி மக்கள் எல்லாம் தங்கள் கூடாரத்தை ஒரு இடத்துலேருந்து பிரித்து 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 இடத்துக்கும் காலத்துக்கும் ஏற்றுற மாதிரி அங்கங்கே கொண்டு போய் அமைச்சுக்கிறாங்களோ, நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய நம்பிக்கையில் நாடோடிகளாய் மாறி போயிருக்கிறோம். நீ கஷ்டப்படுறதா போ கத்தோலிக்கு திருச்சி போதும், அங்கே போயிடும். அங்கே கஷ்டப்படுறதா அந்த சபை வேணாம், அங்கே போயிடும். அங்கே கஷ்டப்படுறதா அங்கே போயிடும். வேதனைகளின் துன்பங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, எதிர்த்து நிற்க முடியவில்லை. அந்தோனியாரிடத்தில் கடவுள் அதைத்தான் சொன்னார், நீ எதிர்த்து நிற்பாயான பார்த்தேன், நீ அத்தனை அழகையும் எதிர்த்து நின்றாய், ஆகவே நான் உனக்கு ஆசி வழங்குகிறேன், உன்னுடைய புகழ் பரவும் என சொல்லி. நம்பிக்கையில் நாடோடிகளாக கூடாரங்களை காலி செய்வதல்ல உண்மையான கொண்டாட்டம். துன்பங்கள் வேதனை வருகின்ற பொழுது பவுல் எழுதிய வார்த்தனைகளை அந்தோனியார் பயன்படுத்தினாரே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து இவையெல்லாம் என்னை ஒரு நாளும் பிரிக்காதன சொல்லி நாம் நிலைத்திருப்பதுதான் அந்தோனியார் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடமும் நாம் அவருக்கு செலுத்துகின்ற உண்மையான வணக்கமுமாய் இருக்க முடியும். மூன்றாவது என்ன? அவர் எந்த இலக்கை நிர்ணயித்தாரோ அந்த இலக்கை அடைவதிலே அவர் கண்ணும் கருத்துமாய் இருந்தார். இந்த புது வருஷம் பிறந்துருச்சு. வருஷம் பிறந்தோன்னு எப்பவும் போல் நிறைய தீர்மானங்கள் எடுப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், அதை செய்வோம், இதை செய்வோன்னு. ஆனால் வருஷம் முடியாதப்போ திரும்பி டிசம்பர் மாதம் பார்த்தோம்னா ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டோம். நடுவில் நம்முடைய இலக்கிலிருந்து நான் மாறி சென்று இருப்போம். ஆனால் அந்தோனியாரை பார்க்குறோம், இந்த ஊர் வேணாம், உலகம் வேணாம்னு சொல்லிட்டு அவர் பாலைநிலத்தை நோக்கி பயணப்படுகிறார். பயணப்படுகிற பொழுது தன்னுடைய வயதை ஒத்த ஒரு முதியவரை பார்த்து சொல்லுகிறார். அவர் பயணப்படுகின்றவன் 35 வயசு இருக்கும். அந்த 35 வயசு என்ன பண்ணுறாரு, போகிறப்போ ஒருத்தர் பார்த்து கூப்பிட்றாரு, முதியவரை பார்த்து, ஐயா நீங்கள் என் கூட வரீங்களான்னு சொல்லணும்னா அவர் வரவில்லை. இல்லை இல்லை, நான் அங்கேருந்து கடுந்தவம் புரிஞ்சு இருக்கிற அளவுக்கு எனக்கு முடியாது, என்னுடைய வாழ்க்கையினுடைய இயல்புக்கு அது ஏற்ற மாதிரி இல்லைன்னு சொல்லும்பொழுது அந்தோனியார் மனமுடைஞ்சு போகல. ஐயோ நான் யாரை போய் தேடி போயிட்டு என் கூட வாங்கன்னு சொல்லணும், அவர் வரலன்னு சொல்லிட்டாரே, நான் ஏன் போய்கிட்டு இங்கேயே இருக்கலாம், அன்றைக்கி அந்த கலரை இன்றைக்கி இந்த கலரை. இல்லை, அவர் அப்படி முடிவெடுக்கவில்லை. யார் வந்தாலும் வராட்டியும், நான் கொண்ட இலக்கில் தெளிவாக இருப்பேன்னு சொல்லி அந்தோனியார் பயணிக்கிறார். அவர் பாலைவனத்தில் பயணிக்கிற பொழுது ஒரு புதிய பாதை எடுக்கிறார். எல்லோரும் போன பாதையில் ஏன் புதிய பாதை எடுக்கின்ற பொழுது அழகை அங்கும் அவரை சோதிக்க ஆசைப்படுதுன்னு சொல்லுது. இந்த மனிதனை இப்படி விட்டோம்னு சொன்னால் இந்த பாலைவனம் முழுமைக்கும் இவர் துறவிகளை உருவாக்கி விடுவார். எப்படி யோசிக்குது பாருங்கள். அழகை இந்த மனிதனை நாம் பாலைவனத்தில் விட்டோம்னு சொன்னால் இவரை போல பல துறவிகளை பாலைவனத்தில் விட்டு விடுவார் சொல்லி இவருடைய பயணத்தை தடை செய்ய பார்க்கிறது. என்ன செய்கிறது, இவருடைய பாதையிலே மிகப்பெரிய வெள்ளி தட்டுகளை எல்லாம் போடுகிறது. அந்தோனியார் யோசித்து பார்க்கிறார், இது யாருமே பயணப்படாத ஒரு பாதை, இந்த பாதையில் கண்ணை கவருகின்ற அளவிற்கு வெள்ளி தட்டுகளாக எப்படி இருக்கும், வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை யாருன்னு பயணப்பட்டிருந்தால் இதை தொலைத்ததை உணர்ந்த நேரம் திரும்பி வந்திருப்பாங்களே. இதை தேடுகின்ற அளவுக்கு ரொம்ப சின்னதாகவும் இல்லை, இது எங்கேருந்து பார்த்தாலும் அப்படியே பளிச்சுன்னு இருக்குது, ஆக யாரும் தொலைக்கவும் இல்லை. அவர் சரியாக சொல்கிறார், இது அழகை என்னுடைய பயணத்தில் எனக்கு கொடுக்கிற ஒரு சூழ்ச்சியாக இருக்கிறது, இதையெல்லாம் நான் ஒரு நாள் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பயணிக்கிறார். போகிற வழியில் இப்பொழுது வெள்ளி கிடையாது, இப்போ தங்கம் கிடக்குது. அந்தோனியார் மீண்டும் பார்க்கிறார், நான் இந்த பாதையிலிருந்து பயணத்திலிருந்து விலகுவதற்காக அழகை தன்னுடைய ஆட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. அவர் அப்பையும் சொல்லுகிறார், வெள்ளி அல்ல, பொண்ணு அல்ல, எதுவுமே என் இலக்கில் குறுக்கு நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் தன் பயணத்தை மேற்கொள்கிறார். பயணத்திலே கைவிடப்பட்ட ஒரு கோட்டைக்கு செல்கிறார். கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு தேவையான ரொட்டிகளை எல்லாம் தனக்குள் வைத்துக் கொள்கிறார். போயிட்டு அந்த உள்ளத்திலே முழுமையான ஜெபம், முழுமையான தவம். 6 மாதத்துக்கு கொடுத்த வெளியே வந்துட்டு மீண்டுமாய் ரொட்டிகளை பெற்றுக்கொண்டு உள்ளே போயிடுவார். 20 ஆண்டுகள் ஏறக்குறைய அந்த இல்லத்திலே தங்கி இருக்கிறார். முழுமையாய் தன்னை கடவுளுடைய வார்த்தைக்கு தியானத்திற்கு அர்ப்பணிக்கிறார். அவர் 20 வருஷம் கிளச்சி வெளியே வருகின்ற பொழுது எந்த நிலையில் உள்ளே சென்றாரோ அப்படியே இருந்தார். அவர் மெலிந்து போகவில்லை, சோர்ந்து போகவில்லை. எப்படி போனாரோ கடவுள் வரை அப்படியே கூட்டு வரார். ஆனால் எப்படிப்பட்ட முதிர்ச்சியை பாருங்கள், தன்னை காண்பதற்கு, தன்னிடத்திலே ஆசீர்வாதம் பெறுவதற்கு, பேய்களெல்லாம் ஓட்டப்படுவதற்காக மக்கள் கூடி நிற்கிறார்கள். கூட்டத்தை பார்த்து அந்தோனியார் சலனப்படவே இல்லை. அவர் சந்தோஷம், கண்ணீர் என்ற நிலைகளெல்லாம் கடந்து அவர் சலனமில்லாத முழுமையான துறவிகளை அடைந்து விட்டார். எல்லா மக்களுக்கும் தேவையானது செய்து முழுமையான துறவியாக இருந்தார். இன்றைக்கி அந்தோனியாருக்கு விழா எடுக்கிறோம், இலக்கில் நாம் நிலச்சி நிற்கிறோமான்னு பார்த்தா கிடையாது. இன்றைக்கி இங்கே வருவோம், நாளைக்கு அங்கே போவோம், நாளைக்கு அங்கே போவோம் அங்கே போவோம்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலும் காலேஜும் சேர்கிறதுக்கு அப்ளிகேஷன் மாதிரி தான் இன்றைக்கி வாழ்க்கை இருக்குது. அங்கங்கே அங்கங்கே போட்டு வச்சுடு. கடுமையான தவத்தை அந்தோனியார் மேற்கொண்டார். அதில் ஒரு பாகத்தையாவது நான் நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளுன்னு சொன்னால் அவருக்கு நம் செலுத்துவது உண்மையான வணக்கமாக இருக்கவே இருக்கார். அவருடைய வார்த்தையை நினைக்க வரணும், என்னை நீங்கள் மண்ணில் புதைத்து விடுங்கள், என் வார்த்தையை ஒரு நாளும் மண்ணில் புதைத்து விடாதீர்கள், கடைபிடியுங்கள். இதெல்லாம் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடமாகவே இலக்கை மேற்கொள்கிறோமாம். விவிலியம் வாசிக்கணும், இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம பைபிளை வாசித்து முடிச்சிருவேன், இலக்கை நிர்ணயிக்கிறோம். ஆனால் 10 நாள் நல்லா பயணப்படுவோம், 11வது நாள் இலக்கிலிருந்து மாறிப்பெறும், வேறு ஏதாவது வேலை வந்துடும், இதோட வேறு வேலை நம்மளே முடிவு பண்ணிப்போம், இலக்கை விட்டு மாறிப்பெறும். டெய்லி திருப்பள்ளிக்கு போக முடிவெடுப்போம், போக முடியாது. ஒரு நாளைக்கு குறைஞ்சி 10 நிமிஷமாவது நற்கருணையாண்டவருக்கு முன்னாடி ஒப்பு கொடுப்போம்னு நினைப்போம், ஒப்பு கொடுக்க முடியாது. ஏன், இலக்கிய நிலைத்து நிற்க முடியவில்லை. நாம் நினச்சிக்கிறோம் நமக்கு வேறு வேலை வந்துருச்சுன்னு கிடையாது. அந்தியாண்டியோட பயணத்திலே வெள்ளி தட்டுகளை தங்கத்தை எப்படி அழகை போட்டு வச்சுச்சோ அவர் கடவுளை அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கும் பல வேலைகளை, பல பணிகளை, பல பொறுப்புகளை இருப்பதாக அழகை சூழ்த்தி செஞ்சு கொடுக்குது. நம்மை அதனால் முடியவில்லை, எதிர்த்து நிற்க வேண்டும். அதுதான் அந்தோனியார் கற்றுக் கொடுத்த பாடம். இன்றைக்கி நம்ம நச்சித்திர வாசித்தோம் பார்த்தீங்களா, விண்ணகத்தில் செல்வங்களை சேர்த்து வையுங்கள். அதுதான் அந்தோனியார் கற்றுக் கொடுக்கிற 4வது பாடம். என்ன சொல்லுகிறார், செத்து போனதுக்கப்புறம் எதைப்பா கொண்டு போக போகிறோம், நம்ம ஒன்றுமே கொண்டு போக முடியாதே அப்படின்னு சொல்லுவார் அந்தோனியார். படிப்பு, பட்டம், வீடு, அரண்மனை, தோட்டம், தொடர்பு ஒன்றுமே இல்லையே. ஆனால் நீங்கள் இருந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய அன்பு, நீதி, ஏழைகளுக்கு செய்த உதவி, உங்கள் கனிந்த உள்ளம், இவையெல்லாம் உங்களுக்கு பின்னால் வரும். மத்தேயு 6வது அதிகாரத்தில் படிப்பது போல இந்த மண்ணகத்தில் அதை பூச்சியும் துருவம் அழிச்சிருது. ஆனால் விண்ணகத்தில் உங்கள் செல்வங்களை சேர்த்து வைங்கள் சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கி இந்த இளைஞட்டாக தான் நேசு சொல்கிறார், நீ உன்னிட்ட இருக்கிறதெல்லாம் விற்றுருப்பா, அப்போ நீ செல்வந்தனாக இருப்ப எங்க விண்ணகத்தில்? அதை கேட்ட இளைஞன் முகவாட்டத்தோடு சென்றார். ஆனால் உலர்ந்து கொண்ட வனத்தந்தோனி யாரோ இழப்பதற்கு தயாராக இருந்தார். என்ன செய்தார்? கடவுளுக்காக நன்மையானதை மட்டும் கூட வச்சுக்கோங்க, அதெல்லாம் உங்கள் செல்வமாய் கூடையே வரணும்னு சொன்னார். இன்றைக்கி பார்ப்போம் அந்தோனியாருக்கு இன்றைக்கி ஒரு நாள் எவ்வளோ செலவு சொன்னு யோசித்து பார்த்தோம்னா மிகப்பெரிய செலவாக இருக்கும், மிகப்பெரிய ஆடம்பரமாக இருக்கும். ஆனால் அதே பகுதியில் ஒரு தேவையில் இருக்கிற ஒரு ஏழை இருப்பாங்க, ஒரு கல்விக்காக காத்திருக்கிற ஒரு பிள்ளை இருக்கும், ஒரு மருத்துவத்திற்காக காத்திருக்கிற ஒரு நோயாளி இருப்பார், ஒரு வாடகைக்காக காத்திருக்கக்கூடிய ஏழை குடும்பம் இருக்கும். அவங்களுக்கு செய்ய மனசு வராது, ஏன்னா அது வெளியே பிரபலமாகாது, அது விளம்பரமாகாது, அதை நாலு பேர் பேச மாட்டாங்க. நாலு விழா எடுக்கும் பொழுது, பொங்கல் செய்கிற பொழுது, லட்டு கொடுக்கும் பொழுது அதை நாலு பேர் பேசுவாங்க பெருசாக செஞ்சோம்ட்டு. மனுஷன் பார்வையில் புகழ் கிடைப்பதற்கான ஓட்டம் தான் அது. ஆனால் அந்தோனியார் மனிதர்களுக்காக நினச்சிருந்தா அவர் தன்னை தேடி வந்த மக்களோடு வாழ்ந்திருப்பார். ஆனால் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு கடவுளோடு இணைந்து வாழ ஆசைப்பட்டாரே. அப்படிப்பட்ட பணிகளை செய்கின்ற பொழுது அது நமக்கான செல்வமாய் கடவுள் முன் இருக்கும். கடைசியான பாடம் என்ன? நான் இழக்கிறேன் இழக்கிறேன்னு சொல்லி புலம்பாதீங்க அப்படின்றார். அவர் ஒரு துறவிதான். இந்த செய்தியை தன்னுடைய துறவிகளுக்கு, அதாவது தன் சகோதரர்களுக்கு அவர் கொடுத்தார் என்றாலும் கூட நம்ம எல்லாத்துக்குமே அது பொருந்தும். அவர் என்ன செய்கிறார்? என்னை பாருங்கள், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவனாக இருப்பதற்கான எவ்வளோ சி இழக்கிறோம் தெரியுமா? பல சமயங்களில் பார்ப்போம், நோன்பு இருக்கிற அன்னைக்கு நம் உடைகளை மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது, செருப்பு போடாமல் இருக்கிறப்ப, சாமிக்கு மாலை போடுறப்ப, அதை வெளியே சொல்லிப்போம் எவ்வளோ ஒருத்தல் நான் செய்கிறேன் பாருங்கள். அதெல்லாம் அந்தோனியார் வெறுத்தார். அவரை போல ஒருத்தல் செய்த மனுஷர் யாருமே கிடையாது. 20 ஆண்டுகள் ஒரே வீட்டிற்குள் கடும் தவம், ஆனால் அவர் அதை பற்றி பெருமைப்படவே இல்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? இதெல்லாம் ஒரு தியாகமே கிடையாது. நீங்கள் அடைய போகிற உங்களுடைய விண்ணகத்திற்கு இணையாக ஒப்பிடுகின்ற பொழுது இவையெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்வார். இது எப்படி தான் இருக்கும்? ஒரு சில செப்பு காசுகளை நீங்கள் இழந்து 100 கணக்கான தங்கங்களை பெறுவதற்கு இணை நீங்கள் செய்கின்ற தியாகம் எல்லாம், உங்கள் விண்ணக தியாகம் எல்லாமே எப்படி இருக்கதாம்? ஒரு சில செப்பு காசுகளுக்கு இணை, ஆனால் அடைய போகின்ற விண்ணகமோ அந்த செப்பு காசுக்கு இணையாக நீங்கள் 100 கணக்கான தங்கத்தை அடைவதற்கு சமன் சொல்வார். ஆகவே நீங்கள் துறவை மேற்கொள்கிறீர்களா, கடவுளுக்காக இழக்கிறீர்களா, பெருமை பாராட்டாதீர்கள். மறைவாய் இருப்பதை கடவுள் காண்கிறார், அவர் உங்களுக்கான கைமாறு கொடுப்பார்னு சொல்லி. ஆகவே நன்மையானதை நாட, எதிர்த்து போராட, இலக்கை அடைய, கடவுளுக்காக செல்வங்களை விண்ணகத்திலே சேர்த்து வைக்க, துறவை குறித்து தப்பட்டம் அடிக்காமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்தோனியார் கொடுக்கின்ற பல பாடங்களுள் குறிப்பிடத்தக்கவையாக இருக்கின்றது. அவர் கடைசியாக ஒன்று சொல்லுவார். இன்றைக்கி நம்ம நற்செய்தியிலையும் வாசிக்க கேட்டோம் பார்த்தீங்களா, எப்படி கடவுளை பின்பற்ற முடியும்? அது மனுஷனால் முடியாது, ஆனால் அது கடவுளால் ஆகுன்ற மாதிரி தன் வாழ்க்கையின் 20 நாட்களில் இறப்பை அவர் உணர்ந்தார். எப்படி உணர்ந்தார்னு பாருங்கள். தன் சகோதரர்களை பார்க்க போகிற பொழுது அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படியா சொல்கிறார்? நண்பு சகோதரர்களே, நான் உங்களை காண்பது இதுதான் கடைசி முறை, இதற்கப்புறம் உங்களை பார்ப்பனா எனக்கு தெரியாது. ஆகவே நீங்கள் நான் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றும் நிலைத்திருங்கள், தொடர்ந்து உழையுங்கள், உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தளர்ந்து போகாதீர்கள். விவிலியம் கற்றுக் கொடுத்த கிறிஸ்துவின் அன்பிலே நீங்கள் நிலைத்திலிருந்தீர்கள், விசுவாசத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருங்கள். உங்களுக்குள் புனிதமானவர்களோடு நீங்கள் போட்டி போடுங்க, பதவிக்காக அல்ல பட்டத்திற்காக, உங்களுக்குள் புனிதமானவர்களோடு நீங்கள் புனிதத்தை இன்னும் அடைய போட்டி போடுங்கன்னு சொல்லி சொல்லுவார். நான் என் தந்தையின் இல்லத்தை நோக்கி போகிறேன்னு சொன்னார். இந்த வார்த்தை எங்கிருந்து எடுக்கிறார்? யோசுவா புத்தகம் 23:14 இயேசுவா எழுதுவார் பார்த்தீங்களா, எல்லா மக்களும் செல்லக்கூடிய வழியில் நானும் செல்கிறேன் இயேசுவா சொன்னார். அவருடைய வார்த்தை மிக மேலோட்டமானது, எல்லாரும் போகிற வகையில் நானும் போகிறேன், நான் இறப்பை நோக்கி செல்கிறேன் இயேசுவா சொன்னார். ஆனால் அதை அந்தோனியா எப்படி புரிந்து கொண்டார் பாருங்கள். நான் என் தந்தையினுடைய இல்லத்தை நோக்கி போகிறேன். எல்லோரும் இறுதியில் அடைய வேண்டியது இறப்பு அல்ல, தந்தையினுடைய வீடு. ஆனால் தீர்ப்புக்கு அப்புறமா நம்முடைய செயலை பொறுத்து அது கிடைக்கும் நம்புகிறோம். ஆனால் அந்தோனியார் உணர்ந்திருந்தார். எப்படி வந்திருந்தார்? நான் இறக்கின்ற பொழுதே என் தந்தையின் நிலத்திற்கு போ என்பதை உணர்ந்திருந்தார். அவருடைய வாழ்க்கை அப்படியாக இருந்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்து கொண்டு சொல்கிறார், எனக்கு 105 வயசாயிருச்சு, ஆகவே கடவுள் என்னை எடுத்து கொள்ள போகக்கூடிய நேரம் வந்துருச்சு, என்னிடத்தில் நீங்கள் பார்த்த எல்லாவற்றையும் கடைபிடிங்கன்னு சொல்லி தன்னுடைய அத்துணை சகோதரர்களிடம் கட்டி தழுவி ஆற தழுவி முத்தமிடுகிறார். எல்லோரும் அழுகுறாங்க, ஆனால் அந்தோனியார் சந்தோஷமாக இருந்தார். ஏன் சந்தோஷமாக இருக்கிறார்? இது நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் கிடையாதுப்பா, நான் ஏதோ ஒன்றை நிறைவு செய்யவில்லை, நாம் ஒன்றை அடைய போகிறோம். சொன்ன பாடம் அதுதான். நான் இறக்கிறேன் நினைக்கிறேன், இல்லை நாம் இறக்கவில்லை, இங்கே முடியவில்லை, நாம் ஒன்றை அடைய போகிறோம், இதைவிட அது மேலானதுன்னு சொல்லி அவர் சந்தோஷமாய் அவர்களை ஆற தழுவிக்கொண்டார். அப்போ கூட ஒன்று சொன்னார், தயவு செஞ்சு நான் செத்துப்போனால் என்னை எகிப்தில் அடக்கம் பண்ணிடாதீங்க. தன்னுடைய துறவிகளை பார்க்கின்ற பொழுது அவர் எகிப்திற்கு செல்கிறார், வெளிமலைகளுக்கு செல்கிறார். தான் இறக்கிற பொழுது எப்படியும் எகிப்தை கடந்து வேறொரு பகுதிக்கு போயிருந்து ஆசை வந்துச்சு. ஏன்? அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்ததாம். என்ன சொன்னால், எகிப்தில் மிகப்பெரிய ஞானிகள்லாம் இறக்கின்ற பொழுது அவர்களை உடலை துணியிலே சுற்றி அடக்கம் செய்யாமல் வண்டியில் ஏற்றி அங்கங்கே வச்சுப்பாங்களாம். ஏன்னு கேட்டால் அவர்களை மிகப்பெரிய மனிதர்களாக வாழ்ந்தார்கள் சொல்லிட்டு. ஆகவே நான் எகிப்தில் இறந்து போனால் என்னையே இப்படி செஞ்சிருவாங்க, ஆனால் என்னை இப்படி புதைக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறந்தார், இறந்த அவரை அடக்கம் செய்தார்கள். அவர் அடக்கம் செய்தப்பட்ட பொழுது மூன்றாம் நாள் உயிர் தெழுகிறார். இயேசுடைய உடலை விடவா என்னுடைய உடல் மேலானது இல்லை. அவர் அடக்கம் செய்யப்பட்டது போல நானும் அடக்கம் செய்யப்பட வேண்டுமாகவே எகிப்தில் வச்சுக்காதீங்க. இங்கே வச்சா ஒருவேளை என்னை அடக்கம் செய்யவில்லை இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, அது ஒரு போலியால் வணக்கமாக போயிடும், என்னை தயவு செஞ்சு எங்கேயாவது கொண்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு இறப்பதற்கு முன்னதாகவே அவர் எகிப்தி எல்லையை கடந்து வேறு இடத்துக்கு வந்துட்டார். பாருங்கள், தன்னுடைய இறந்த உடலை கூட இயேசுவின் உடலோடு ஒப்பிட தகுதி இல்லாமல், இறப்பிலும் கூட இயேசு உடல் மிக உயர்ந்திருக்கிறது. அவரே அடக்கம் செஞ்சாங்கன்னு சொன்னால் என்னையும் அடக்கம் செய்யுங்கன்னு சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மனிதரைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். இதையெல்லாம் உணர்கின்ற பொழுது அந்த கொண்டாட்டம் ஆழம் பெறுகிறது, அர்த்தம் பெறுகிறது. அப்போ அந்த பொங்கல் சாப்பிட்ற மாதிரி அவருடைய வாழ்க்கை இனிக்கும். இதையெல்லாம் உணராமல் நாம் வெறும் வெற்று கொண்டாட்டங்களை முன்னெடுத்தால் அது வெறும் ஆடம்பரமாக போய் முடியுமே ஒழிய கடவுளுக்கு செலுத்துகின்ற வழிபாடாகவோ இந்த புனிதருக்கு கொடுக்கின்ற வணக்கமாகவோ இருக்காதாகவே இதையெல்லாம் இந்த நாளில் உணர்ந்திடுவோம். அந்தோனியார் இடத்தில் ஜெபிப்போம். எதற்காக? அவருடைய பரிந்துரை ஜெபத்திற்காக. அவருடைய வாழ்க்கையை வாசிப்போம். கஷ்டங்களில் எப்படி அவர் பயணப்பட்டார் என்பதை யோசித்து பார்ப்போமாகவே. அவரைப் போல ஏதேனும் ஒரு தளத்திலாவது நாம் வாழ்வதற்கு கடவுளிடத்தில் வரம் கேட்போம். நமக்காக அந்தோனியாரும் பரிந்து பேசட்டும். இந்த திருப்பலியின் வழியாக அத்தகைய வரத்தை நாம் அடைவோம். ஆமேன்.
தரும்